ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ்தடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் கோட்டன் ஒடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவி. அந்த 176ல் அந்த மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிப்போ. எனவே முளை போல்வது எது? முளையை போன்றது கண்மம். முளை என்பது அந்த முளைக்கின்ற ஆற்றல் சக்தி தான், முளைத்தல் சக்தி. தவிடு போன்றது மாயை, உமி போல ஆணவம். அதுபோல மம்மர் செய்து இந்த மும்மலங்களும் உயிர்களுக்கு மயக்கத்தை கொடுக்கின்றன. மம்மர்ன மயக்கம், மம்மர் செய்து உயிர்களுடைய அறிவை மயங்கச் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நிற்கும். ஆன்மாவினுடைய வடிவினை, இயல்பை, ஆன்மாவினுடைய இயல்பை உணரவிடாமல் மறைத்து நிற்கும். ஆன்மா தன்னுடைய இயல்பை, உண்மையான இயல்பை உணரவிடாமல் இந்த மூன்று மலங்களும் மறைத்து நிற்கின்றன. ஆக இந்த மூன்று மலங்களும் எதை மறைக்கின்றன? உயிரினுடைய இயல்பை, உயிரினுடைய உண்மை இயல்பை மறைக்கின்றன. அப்படியானால் எதை காட்டுகின்றன? எதை காட்டுகின்றன என்றால் உலகத்தை, உலகத்தையே நோக்கும்படியாக செய்கின்றன. அதாவது உலக போகத்தையே நாடும்படியாக இந்த மூன்று மலங்களுமே செய்கின்றன. உலக போகத்தை, போகம் என்பது இன்ப துன்பங்கள், இன்ப துன்பங்களாகிய போகத்தை தோற்றுவிப்பது எது என்றால் கண்மம். கண்ம மலம் இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கிறது. அந்த இன்ப துன்பங்கள் உயிரை வந்து சேர்வதற்குரிய வழியாக, வாயிலாக அமைகின்றது எது என்றால் மாயை. மாயை பல்வேறு உலகப் பொருள்களாக அமைந்து அந்த உலகப் பொருள் வாயிலாக இன்ப துன்பங்களை உயிருக்கு சேர்ப்பிக்கிறது. பிறகு அந்த ஆணவமலம்தான் என்ன செய்கிறது? உயிருக்கு நுகர்வோன் என்ற தன்மையை கொடுத்து அதற்கு என்ன பெயர் பார்த்தோம்? போத்திருத்துவம். ஆணவ மலம்தான் உயிர்களுக்கு போத்திருத்துவத்தை உண்டாக்கி உலக நாட்டத்தை கொடுக்கிறது. நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிறது. இந்த போகம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டாம் என்று விருப்பு வெறுப்பை இந்த ஆணவ மலம்தான் தோற்றுவித்து உலகப் பொருள்களை நுகரும்படியாக செய்யும். எனவே இந்த மூன்று மலங்களுக்கும் உள்ள தொடர்பை எப்படி கூறுகிறார்கள்? இந்த ஆணவ மலம் என்பது அதற்கு என்ன பெயர்? ஆணவ மலத்திற்கு பிரதிபந்தம். பிரதிபந்தம், பிரதிபந்தம் என்பது ஆணவ மலம். பிரதின அர்த்தம் இப்ப வாதி, பிரதிவாதிங்கிறோம், எதிராளி. பிரதினா எதிராளி. எனவே ஆன்மாவுக்கு எதிரி யார் என்றால் ஆணவன்தான். பிரதிபந்தம் என்றால் ஆன்மாவுக்கு எதிரான கட்டு. பந்தம்னா கட்டு, ஆன்மாவுக்கு பகையாகிய கட்டு. ஆணவ மலம் பகை, ஆன்மாவுக்கு பகையாகிய கட்டு பிரதிபந்தம் ஆணவ மலம். அனுபந்தம், அனுபந்தம் அனுபந்தம் என்றால் அணு என்றால் என்ன அந்த வார்த்தைக்கு? ஆமா, பின் பின் அணுபந்த பின்னாலே, ஆணவ மலத்திற்கு பின்னாலே அதை தொடர்ந்து வருகிற கட்டு. ஆணவத்திற்கு பின்னாலே தொடர்கிற கட்டு எது? எது? கண்மம். கண்மம். எனவே கண்மம் என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். நான் என்ற முனைப்போடு விருப்பு வெறுப்போடு செய்கிற செயல்தான் கண்மம். நான் என்ற முனைப்போடு விருப்பு வெறுப்பு கொண்டு செய்வதுதான் கண்மம். இந்த நான் என்ற முனைப்பை தருவது இது என்றால் ஆணவ மலம். அது ஆணவ மலத்தாலே வருவது. எனவே ஆணவ மலம் இல்லை என்றால் கண்மம் தோன்ற, ஆணவ மலத்தினாலேதான் கண்மம் வருகிறது. ஆணவ மலம் நீங்கினால் கண்மமும் நீங்கிவிடும். எனவே ஆணவ மலத்தோடு தொடர்வது கண்மம். எனவே அது அனுபந்தம் எனப்படுகிறது. கண்மம் பின்தொடர்வது, அனுபந்தம் பின்தொடர்கிற கட்டு. அடுத்த மூன்றாவது பந்தம் சம்பந்தம். சம்பந்தம் இப்ப கண்மத்தோடு சம்பந்தியாவது யாரு? சம்பந்தம் கொள்வது மாயை கண்மத்தோடு. எப்படி சம்பந்தம், எப்படி சம்பந்தப்படுகிறது? அந்த இன்ப துன்பங்கள் வருவதற்கு, ஆன்மாவை சாருவதற்கு வாயிலாக வழி செய்கின்றது மாயை. ஆணவத்தோடு தொடர்பு உடையது, சம்பந்தம் உடையது ஆணவத்தோடைய, கண்மத்தோடு சம்பந்தம் உடையது மாயை. இப்படி இந்த மும்மலங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு மூன்றும் கூடி ஆன்மாவை மயக்குகின்றன. ஆணவ மலம் தனியாக இருந்தால் இந்த மயக்கத்தை தருமா? ஆணவ மலம் அதனுடைய தனித்த நிலையில அது என்ன செய்யும்? மறைக்கும். மறைத்தலை தான் செய்யும், மயக்குதலை செய்யாது. தனி நிலையில ஆணவ மலம் மறைத்தலை மட்டும்தான் செய்யும், அறிவை விளங்க ஒட்டாமல் செய்யும். இப்போது அது அறிவை மயக்குகிறது, திரிவுபடுத்துகிறது. அதற்கு காரணம் இந்த மாயை கண்மங்களினுடைய தொடர்பு. அதேபோல மாயை கண்மங்கள் தனியாக இருந்தால் மயக்க அறிவை தருமா? மாயை கண்மங்கள் தனித்த நிலையிலே என்ன செய்யும்? மாயை அதன் தனித்த நிலையில என்ன செய்யும்? அறிவை விளக்கும், விளக்கம்தான் கொடுக்கும். தனித்த நிலையிலே மாயை கண்மங்கள் அறிவை விளக்கும். ஆனால் இந்த இப்போது ஆணவ மலத்தோடு அது அந்த இரண்டும் சேர்ந்திருப்பதனாலே மயக்க அறிவை தருகின்றன. இப்படி இது பொது தடத்த நிலை. தடத்த நிலையிலே இப்படி இந்த மும்மலங்கள் செயல்படுகின்றன. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய சொரூப நிலை, தடத்த நிலை, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவ மலத்தினுடைய சொரூப நிலை, உண்மை நிலை என்ன என்றால் அறிவை தடுப்பது, மறைப்பது. மறைப்பதுதான் அதனுடைய உண்மையான சொரூபம். ஆணவ மலத்தினுடைய பொது இயல்பு என்ன என்றால் ஏனைய மலங்களோடு கூடி அறிவை மயக்குதல். அதேபோல மாயை கண்மங்களுடைய அந்த உண்மை இயல்பு சொரூப இலக்கணம் என்ன என்றால் மாயை கண்மங்களுக்கு அறிவை விளக்குதல், அறிவை விளக்குதல். அவற்றினுடைய பொது இயல்பு என்ன என்றால் மாயை கண்மங்களுக்கு பொது இயல்பு ஆணவ மலத்தினுடைய சார்பினால் மாயை கண்மங்கள் இரண்டும் அறிவுக்கு மயக்க அறிவை தருகின்றன. அதனால்தான் முன்னாடி பார்த்தோம், மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று சொன்னது பொது இயல்பு பற்றி. அது பொது இயல்பு, மயக்கமும் செய்யும். சரி, இப்ப பாருங்க, மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமிப்போல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நிலைத்து நிற்கும். பொய்மை செய் போக பந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் மூன்று சொல்லுகிறார். போகம், பந்தம், போத்திருத்துவம், இந்த மூன்றையும் இந்த மும்மலங்கள் செய்கின்றன. போகம், போகத்தை தருவது எது? கண்மம். போகத்தை தருவது கண்மம். அந்த போகத்தோடு ஆன்மாவை பந்தப்படுத்துவது மாயை கண்மங்கள். போத்திருத்துவம், நுகர்வோனாம் தன்மையை தருவது ஆணவ மரம். போத்திருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் மூன்றினோடும். இந்த மூன்று போதாது என்று இறைவன் மேலும் இரண்டு மலங்களை சேர்ப்பிக்கிறானாம். இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும் மேலும். இன்னும்னா மேலும், மேலும் இரு மரங்களை இரு மலங்களை கூட்டி வைக்கிறான். அவை எவை? ஒன்று மாயேயம். மாயேயம், மாயேயம் என்றால் மாயையினுடைய காரியங்கள், மாயா காரியங்கள், அதாவது தனுகரண புவன போகங்கள். அவற்றையும் ஒரு மலமாக சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அந்த காரண மாயை என்பது காட்சிக்கு புலனாகாது, நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் காரிய மாயையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், அது நம்மை மயக்குவதும் தெரிகிறது. எனவே அந்த காரிய மாயையை ஒரு மலமாக சேர்த்துக் கொள்ளுவார்கள், அதற்கு மாயேயம் என்ற பெயர். அந்த மூன்று மாயைக்கும் அதனுடைய காரியங்களுக்கு பேர் சொன்னேன் அல்லவா? விந்துவினுடைய காரியத்துக்கு என்ன பேர் சொன்னேன் நினைவிருக்கா? விந்துவினுடைய, விந்து என்பது சுத்த மாயை, அதனுடைய காரியங்களுக்கு என்ன பேரு? விந்துவிலிருந்து தோன்றுவது விந்து, வைந்தவம், விந்துன வைந்தவம், அதனுடைய காரியம். மாயையினுடைய காரியம்தான், மாயை என்பது அசுத்த மாயை, அசுத்த மாயினுடைய காரியங்கள் தான் மாயேயம். பிறகு பிரகிருதியினுடைய காரியங்களுக்கு என்ன பேரு? பிரகிருதி, பிராகிருதம், பிராகிருதம் என்ற பெயர். இப்படி மூன்றாக காரியங்கள் சொல்லப்பட்டாலும், இப்போது வழக்கில் மாயேயம் என்றால் பொதுவாக எல்லா காரியங்கள், மாயினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக மாயேயம் என்று சொல்லுகிற வழக்கு உண்டு. அடுத்து இன்னொரு மலம், ஐந்தாவது மலம் எது என்றால் திரோதான சக்தியே. திரோதான சக்தியே ஒரு மலமாக சொல்லப்படுகிறது. இந்த மூன்று ஜடப்பொருள்களோடு சேர்த்து இறைவனுடைய சக்தியாகிய திரோதான சக்தியையும் ஒரு மலம் என்று வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த திரோதான சக்திதான் இந்த மும்மலங்களையும் செயற்படுத்தி இயக்கி இந்த ஆன்மாக்களுக்கு மறைப்பை, மயக்கத்தை உண்டு பண்ணுகிறது. திரோதான சக்தி தான், அதுதான் இறைவன் செய்கிற மறைப்பு, மறைப்பாட்டு, மறைத்தல் தொழில் அதுதான். மும்மலங்களையும் ஏவி அவற்றின் மூலமாக உயிர்களுக்கு மறைப்பை உண்டு பண்ணுகிறான் இறைவன். அந்த மறைத்தலின் மூலமாக உலகப் பொருள்களினுடைய இழிவை நாம் உணராதபடி செய்து, உலகப் பொருள்களுடைய சிறுமையை, இழிவை நமக்கு தெரியாதபடி நமக்கு மறைத்து, அவற்றின் மேல் நமக்கு மேலும் மேலும் ஆசை பெருகும்படியாக வைக்கிறானே. இது நம்முடைய நன்மைக்கா தீமைக்கா? அப்படி செய்வதனுடைய, இறைவன் செய்வதனுடைய நோக்கம் பார்த்திடின் அருளே எல்லாம் என்று சொன்னதனாலே, இறைவன் எது செய்தாலும் அவையெல்லாம் ஆன்மாக்களுடைய நன்மையின் பொருட்டுத்தான். எனவே இந்த மும்மலங்களை அப்படி செலுத்தினால், இயக்கினால்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல், அது என்ன செய்கிறது? நம்மை அந்த அறிவு இச்சை செயல்களை மறைத்து கொண்டிருக்கிற, வன்மையாக பற்றி இருக்கிற அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை குறைய வேண்டும், தேய வேண்டும், மெலிய வேண்டும் என்றால் அவற்றை செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தினால்தான் அதனுடைய வலிமை குறையும். ஜடப்பொருளினுடைய ஆற்றல் செயல்பட செயல்பட நாளாவட்டத்தில் வலிமை குறையும். அதனுடைய வலிமை செயல்பட செயல்படத்தான் ஜடப்பொருளினுடைய வலிமை குறையும். இப்ப நான் உடம்பே எடுத்துக்கங்க, இந்த உடம்பு 50 ஆண்டு 60 ஆண்டு செயல்பட செயல்பட என்ன ஆயிற்று? முன்பு இருந்த வலிமை இருக்கிறதா? நினைச்சு பார்த்தா வருத்தமா தான் இருக்கு. ஆக முன்பு போல ஆடி ஓடி முடியவில்லை, ஆசை மட்டும் குறையல, ஆசை மட்டும் குறையவில்லை, தேயவில்லை, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனவே ஜடப்பொருளினுடைய ஆற்றல் செயல்பட செயல்பட தேயும். எனவே அந்த முறையில இந்த ஆணவ மலத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய சக்தியினாலே அந்த ஆணவ மலத்தை செயல்படுத்தி ஆன்மாக்களை பலவிதங்களிலே மயக்கி செயல்படுமாறு தூண்டுகிறான், செய்விக்கிறான். இப்படி இந்த ஆணவ மலம் பல பல பிறவிகளிலே செயல்பட செயல்பட அதனுடைய வலிமை தேய்கிறது, மெலிகிறது. அப்படி அந்த ஆணவ மலம் எப்பொழுது தேயும், எப்பொழுது மெலியும் என்று இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அவ்வாறு மெலிகின்ற காலம் எப்பொழுது வரும் என்று காத்திருந்து அந்த ஆணவ மலம் நீங்கக்கூடிய அந்த நிலை வந்தவுடனே அந்த திரோதான சக்தி அதற்கு வேலை இல்லை, அதனுடைய பணி முடிந்து விட்டது. திரோதான சக்தியினுடைய பணி, அதனுடைய அதற்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்றால் ஆணவ மலத்தினுடைய வலிமையை தேய்விப்பது. அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் பிறகு திருவருள் சக்தி தன்னுடைய பணியை நேராகவே உயிர்களுக்கு அருள் புரிதல் என்ற செயலை செய்ய தொடங்கும் என்று அது பின்னாலே வரும். எனவே அந்த நன்மையை கருதி ஆணவ மலத்தை நீக்க வேண்டும், பொல்லாத ஆணவத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த மலங்களை ஏவி இயக்கி இந்த மறைத்தலை செய்கிறான். எனவே அந்த முறையிலே இறைவனுடைய சக்தியை ஒரு மலமாக உபசாரமாக சொல்லுகிறார். உபசாரம், உபசாரம் என்றால் உண்மை இல்லை என்ற பொருள். உபசாரமாக மலம் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அது மலம் என்று. அந்த வகையில 177 தான, மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும், மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும். அடுத்து திரோதான சக்தி, ஏயும் மும்மலங்கள், ஏயும்னா பொருந்திய பொருந்துகிற அந்த மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற, இந்த மலங்கள் ஜடப்பொருள், அவை தாமாக தொழிற்படா, எனவே அவை தொழிற்படும்படியாக மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூண்டி செயல்படுத்துகிற தூயவன் தனதோர் சக்தி, அந்த இறைவனுடைய தூய அந்த சக்தி, தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியது, திரோதான கரியது என்று. திரோதானம் என்றால் மறைப்பு, கரி என்ற சொல்லுக்கு கரி என்றால் செய்வது, கரி என்றால் செய்வது, மறைப்பை செய்வது, திரோதான கரி என்றும் ஆய்வர் என்று இவ்வாறு ஆராய்ந்து கூறுவார்கள். இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும், ஆன்மாக்களை பொருந்தி நிற்கின்றன இந்த மலங்கள் ஐந்து. இந்த ஐந்து மலங்களை பற்றி நம்முடைய திருமுறைகளில் ஏதாவது குறிப்பு வருகிறதா? மலங்கள் பொதுவாக மூன்று என்பதுதான் பெரு வழக்கு. மூன்று ஐந்தாக கூறுகிற வழக்கமும் வரை உண்டு. அதற்கு எங்கேயாவது திருமுறையில திருவாசகத்துல வருது, திருவாசகத்துல வருது, நீத்தல் விண்ணப்பத்துல வருகிறது. நீத்தல் விண்ணப்பத்துல மலங்கள் ஐந்தால், மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்து எனவே. மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்து எனவே. அந்த மத்தினாலே கடைகிற போது அந்த தயிர் என்ன பாடுபடுகிறது, அதுபோல இந்த ஐந்து மலங்களாலும் நான் சுழல்கிறேன்கிறார். அடுத்து பாட்டுல மறுபடியும் அந்த பெயர்களை சொல்லுகிறார். மலம், மலம் என்றால் ஆணவ மலம், மாயை, கண்மம், மாயேயம், திரோதாயி. ஆக சொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டும். ஆசிரியர்கள் கடமை சொன்னதை ஒருமுறை சொல்லிவிட்டு ஓடிவிடக்கூடாது, மறுநாள் நினைவூட்ட வேண்டும், அதற்கு மறுநாள் கேள்வி கேட்க வேண்டும். அந்த முறையிலே அருணந்தி சிவம் அந்த மறுபடியும் அந்த ஐந்தையும் நினைவுபடுத்துகிறார். திரோதாயி மன்னி இந்த ஆன்மாக்கள் பொருந்தி சலம் ஆறும் பிறப்பு இறப்பில் தங்கி பல வகையான பிறப்பு பிறப்புகளிலே பிறப்பு இறப்புகளிலே சென்று சலமாறும். சலம்னா நிலையில்லாத, நிலையில்லாத மாறி மாறி வருகிற இந்த பிறப்பு இறப்புகளிலே உழன்று இந்த ஆன்மாக்கள் செல்கிற இடங்கள் எவை? இத்தரை, கீழ், மேலும். மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகமாகிய இந்த பூமி நில உலகம். இத்தரை, கீழ், மேலும் நிலையாத கொள்ளி வட்டம். ஒரு ஓமை சொல்லுகிறார், கொள்ளி வட்டம்னா தெரியுமா? கொள்ளி வட்டம் அந்த தீப்பந்தம், அந்த தீப்பந்தத்தை விரைவாக சுழற்றினால் ஒரு ஒளி அந்த வட்டம் இடைவிடாமல் தோன்றுவது போல இந்த ஆன்மாக்கள் மாறி மாறி இடைவிடாமல் இந்த பிறப்பு இறப்புகளிலே சுழல்கின்றன. கொள்ளி வட்டம் போல, கொள்ளி வட்டம். அடுத்த ஓமை கரங்கு. இன்னொரு ஓமை கரங்கு. கரங்குன்னா காற்றாடி, காற்றாடி. கரங்குனா காற்றாடி, சக்கரமா. அது என்ன பொருள் போட்டிருக்கு? சக்கரமா, காற்றாடி, காற்றாடி. அந்த காற்றாடி போல அந்த ஓலை, காற்றாடியினுடைய ஓலை விரைவாக சுழல்வதை போல. இதுல மனோன்மணியத்துல வரும். மனோன்மணியத்துல சுந்தரம் பிள்ளை சொல்லுகிற போது காலம் என்பது கரங்கு போல் சுழன்று, காலம், காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றிடும் என்று சொல்லுகிறார். அப்படி இந்த கரங்கு என கொள்ளி வட்டம் போலவும் கரங்கு போலவும் நிமிடத்தின்கண் மிக விரைவிலே அலமாறும். அலமரும், அலமரும் என்றால் வருந்தும். இப்படியெல்லாம் போய் வந்து வருத்தமடையும். அலமரும் இறைவன் ஆணையா, அதை மறக்க மாட்டார். இறைவன் ஆணையா, இப்படி இறைவன் ஆணையால் உயிர் நடக்குமன்றே. இப்படியாக உயிரினுடைய வாழ்க்கை நடந்து செல்லுகிறது.